எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் சிறகற்ற பறவைகள். எழுதியவர் கார்த்திகா ராஜ்குமார் அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். மாற்றங்கள் எதில்தான் இல்லை, எல்லாமே ஏதோ ஒரு வகையில் விதத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது தான். அதுவும் மெட்ராஸ் போன ஜெபி மாயமாய் மறைந்துவிட்ட பிறகு சமீப காலமாக வீட்டில் சகலமும் புது திசையில் மாற ஆரம்பித்து விட்டது. வீட்டில் எவருக்குமே கிடைக்காமல் போன கவர்மெண்ட் உத்தியோகம் சம்மனஸுக்கு கிடைத்த போது அது புது காரியமாகவே இருந்தது. 40 வயதுகளை கடந்துவிட்ட பிறகு இப்படி தானும் காலையிலேயே வேலைக்கு கிளம்புவது என்பது தனக்கு அலுப்பு ஊட்டுகிறதா அல்லது பிடித்திருக்கிறதா என தீர்மானமாக அவளுக்கே தெரியவில்லை. ஒர்க்ஷாப் வேலைக்கு போகிற மகன் அந்தனிக்கு எல்லாம் செய்த கையோடு புடவை கடைகளில் வேலை செய்ய புறப்படுகிற மகள்கள் வயலட் அடைக்கலத்துடன் தானும் புறப்பட்டு ஹைஸ்கூல் சத்துணவு கூடத்தில் 10 மணிக்கு முன்பே இருந்தாக வேண்டும். இந்த புது வேலையால் தான் முன்பு செய்து கொண்டிருந்த செட்டியார் வீட்டு வேலையை விட்டுவிட்டாள். அவர்களுக்கு 7 வருடங்களாக வேலை செய்து வந்த சம்மனசை விட்டுவிடுவதில் விருப்பமில்லைதான். சம்பளத்தை கூட்டுவதாக இன்னும் ஏதேதோ கொடுப்பதாக சொன்னாள் செட்டியாரம்மா. சிரிப்பு மாறாமல் பணிவாக மறுத்துவிட்டாள் சம்மனசு. இந்த சத்துணவு கூட வேலையும் அதிக சிரமமில்லை. மதியம் சூடாக கிடைக்கிற சோறு, இது தவிர லீவு நாட்கள் வேறு. முதலில் முணுமுணுத்த வயலட்டும் அடைக்கலமும் கூட பின் அடங்கி போனார்கள். அந்தனி மட்டும் ஏமா தினத்துக்கு அடிப்பே கதின்னு இருக்கணும்னா எப்படி என்று ஆட்சேபித்த போது, இல்லடா அந்தனி, செட்டியாரம்மா வீட்டு வேலைகளை விட இது சுழுவுதான். மத்தியானம் வரைக்கும் தான் எல்லாம் முடிச்சுட்டு வந்தா அக்கடான்னு கிடக்கலாம். போய் வந்தா வீட்டிலையும் சூடா சாப்பாடு, கையிலையும் 4 காசு நிற்கும். உனக்கும் பாரம் குறையும். இந்த பிள்ளைங்களை கரையேற்றத்துக்கும் பிறகு உதவுமே என்றாள் சம்மனசு. அப்புறம் அந்தனி ஏதும் சொல்ல சம்மனசு வாய்விட்டு சொல்லாத ஒரு காரணமும் உண்டு. அவள் புருஷன் மிக்கேல் ஓயாத குடி முன்பாகவே தந்துவிட்ட முதுமையில் லேசாக நடுங்குகிற கைகளுடன் வெண்முடி முளைத்திருக்கிற கன்னங்களை தடவிக்கொண்டு கையில் பீடியுடன் அந்த நாள் நினைவு புலம்பல்களுடன் திண்ணையில் உட்கார்ந்திருக்கும் மிக்கேல் தன் பலமிழந்த நாட்களில் குளிருக்கு சுடச்சுடவும் காரசாரமாக நாக்குக்கு வக்கனையாகவும் சாப்பிட்டு பழகிவிட்டு இன்று அதற்கு வக்கத்து போன சூழ்நிலையில் அந்த மனுஷனுக்கு தவறாமல் மதியமாவது சூடாக சோறு தர இந்த வேலையில் வழி இருக்கிறதே. பசுமை மிகுந்த அந்த பழைய பொன் நாட்களில் மிக்கேல் சம்பாதிக்காத காசா? வாரம் 4 நாட்கள் அசைவம் இல்லாமல் சாதம் இறங்குமா அவருக்கு? தொழில் தெரிந்து அவரை தேடிக்கொண்டு அல்லவா வேலைகள் வந்து குவிந்தன. கட்டில் பீரோ எதுவானாலும் மிக்கேல் செய்தால்தான் சரி என இன்றும் சொல்கிற பழைய ஆட்கள் இருக்கிறார்கள்தான். மிக்கேலின் தொழில் நேர்த்தி கலைஞரின் கையெழுத்தாய் அந்த மரச்சாமான்களில் மறைந்திருந்து விவரம் தெரிந்த எவரையும் மிக்கேலா சரியில்ல என்று சொல்ல வைக்கும் எவ்வளவோ துறைமார்கள் ஜீப்பில் தேடி வந்து கூட்டி போன நாட்களும் உண்டே. இப்போது மிக்கேல் அறிந்திருக்கிற ஆங்கிலம் அப்போது கற்றுக்கொண்டதுதான். கூடவே இன்னொன்றும் பழகி கொண்டார் மிக்கேல். குடி சுறுசுறுவென தொண்டை நனைந்த பிறகே இழைப்புளி எடுப்பார். வேலை முடியும் வரை கவனம் சிதறாது. அப்போதெல்லாம் அவருடன் அதிகம் போனது ஜெபிதான். அவன் ஹைஸ்கூல் படித்துக் கொண்டிருந்த சமயம் அது. ஸ்கூல் விட்டதும் நேராக வீட்டுக்கு வந்து பிளாஸ்கில் காபியுடன் மலபார் பேக்கரியில் வாங்கிய சூடான கறி பஃப்ஸுடன் சைக்கிளில் மிக்கேலி தேடி போவான். அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்த உறவே ஒரு தினசாகத்தான் இருந்தது. இவன் உள்ளே போய் எல்லாவற்றையும் வைக்கும் போது கூட இவன் வந்ததையே கண்டுகொள்ள மாட்டார் அவர். அவனுக்கும் இதுதான் இயல்பு என்பதைப் போல் சம்மந்தமில்லாதவனைப் போல் வெளியில் போய் நின்று கொள்வான். மாலை வெயிலின் சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி உள்ளே வேலை செய்கிற சத்தம் நின்றவுடன் உள்ளே போய் டம்ளர்களை கழுவி காப்பியை ஊற்றி கறி பஃப்ஸை எடுத்து எல்லாம் வார்த்தைகள் இல்லாமலேயே, ஜெபியின் இந்த காரியங்கள் எல்லாம் தங்களுக்கிடையே நிலவுகிற நல்ல புரிந்து கொள்ளல் என்பதாலா, இல்லை புரிந்து கொள்ளாமே என்பதாலா என்று எப்போதாவது அவருக்கு சந்தேகம் வருவதுண்டு. ஆனால் மொய்க்கின்ற ஈயை விரட்டுகிற அலட்சியமாய் இப்படியான நினைப்புகளை விரட்டிவிட்டு பீடியை பற்ற வைத்துக் கொள்வார் மிக்கே. காபி டிஃபன் முடிந்த பிறகு ஒரு கோணிப்பையில் சிதறி கிடக்கும் மரத்துகள்களை அடுப்புக்கு என்று எடுத்து மூட்டை கட்டி வைப்பான் ஜெபி. கிளம்பும் முன் மறுபடி தாகசாந்தி செய்து கொள்வார் மிக்கேல். மிகவும் நல்ல மூடு வந்துவிட்டால் ஜெபி அசம்பிளி போலாம்டா என்பார். இவன் மறுப்பின்றி முன்னதாகவே கிளம்பி அசம்பிளியில் ஓடுகிற ஆங்கில படத்துக்கான டிக்கெட்டுகளை வாங்கி கொண்டு அப்பாவுக்காக காத்திருப்பான். சினிமாவுக்குத்தான் என்றில்லை, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணிக்கு ஜபத்துக்கு போவதிலிருந்து கோத்தகிரி மாதா திருவிழாவிலிருந்து குருசடி வரை இருவரும் சேர்ந்தேதான் போவார்கள். பின் எப்படியோ எங்கிருந்தோ மாயமாய் வந்தது அந்த இடைவெளி. ஜெபி கல்லூரியில் சேர்ந்த பிறகு அவனுக்கு கல்லூரி படிப்பு தேவையில்லை என்று மிக்கேல் வீட்டில் பண்ணின ரகளையும் வாக்குவாதமும் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்க வேண்டும். சம்மனசின் அப்பா ஜெபிக்கு பரிந்து பேசிக்கொண்டு பண உதவியும் செய்ய முன்வராதிருந்தால் ஜெபி மேலே படித்திருக்கவே முடியாது. அந்த வாக்குவாதத்தின் பிறகு கல்லூரி படிப்பை முடிக்கும் வரை மிக்கேலிடம் அவன் பேசவே இல்லை. ஆனால் மிக்கேல் சொன்னது சரிதானோ என்பதைப் போல் ஜெபிக்கு என்ன வேலையா கிடைத்து தொலைத்தது எத்தனை அரைச்சர்கள் முயற்சிகள், எத்தனை வருடங்களாக எல்லாம் சலித்து வெறுத்துத்தான் ஜெபி ஓடி போயிருக்க வேண்டும் என்று மிக்கேல் நினைத்துக் கொள்வார் அடிக்கடி. என்றாலும் ஒருவேளை தான் அவனை நடக்க வேண்டிய வகையில் நடத்தாததும் மூத்த பிள்ளைக்குரிய ஒரு மதிப்பை காட்ட தவறியதும் தான் காரணமோ என உறுத்தும். ஒரே கூரையின் கீழ் இத்தனை வருஷங்கள் இருந்தும் அவனை புரிந்து கொள்ளவே முடியாமல் போனதே. தங்கள் உறவு நன்றாக இருந்திருந்த ஜெபிக்கு வேலையும் கிடைத்திருந்தால் வீட்டு நிலைமை இப்படி பாதாளத்துக்கு போயிருந்திருக்காதோ? தான் குழி குழி என்று வீழ்ந்து போனது கூட ஒரு சாபம்தான் என்று கசந்து கொள்வார். இல்லாவிட்டால் இத்தனை சீக்கிரமாய் இந்த தள்ளாமை வந்திருக்காது. வீட்டுக்குள்ளும் மதிப்பிழந்து போன பரிதாப நிலை ஏற்பட்டிருக்காதே. சத்துணவு கூட வேலைக்கு போக தீர்மானித்து விட்ட பிறகு சம்மனசுக்கு மரியோசனை இருக்கவில்லை. தவிரவும் வேறு என்ன பெரிதாக யோசித்து விட முடியும்? தினம் தினம் பொழுதை நகர்த்துவதே பெரும் சாதனையாக இருந்து வந்தது அவளுக்கு. ஏதோ சில்லறை வேலைகளை தவிர வேறெதும் செய்ய முடியாத புருஷன். அதிலும் இப்பவும் ஏக கெத்துதான் பழசு மறக்காத புலம்பல். ஜெபி போய்விட்ட பிறகு குடும்பத்தின் முழு பொறுப்பையும் தாங்க முயற்சிக்கிற அந்தனி அவன் படிப்புக்கு சம்பந்தமில்லாமல் ஒரு ஒர்க்ஷாப்பில் சேர்ந்திருந்தான். அவளின் சம்பாத்தியம்தான் வீட்டில் பிரதானம் என்றாகிவிட்டிருந்தது. அடைக்கலத்தையும் வயலட்டையும் துணிக்கடைகளுக்கு அனுப்ப மனமில்லைதான் ஆரம்பத்தில். இருந்தாலும் வேறு வழியின்றி போனது சம்மனசுக்கு. அதுகள் சம்பாதிக்கிற காசு கொஞ்சமாக இருந்தாலும் அதுகளின் பாட்டுக்காவது அந்த காசு போதுமே. பிள்ளைகளின் கல்யாணம் பற்றிய கவலைகள் சம்மனசுக்கு அபூர்வமாய் ஓய்ந்திருக்கிற பொழுதுகளுக்கும் தூக்கம் வராத ராத்திரிகளுக்கும் இன்றே ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் சேசுவின் திரு இதயத்தை தான் நம்பிக்கொண்டிருக்கிறாள். நிலைமைகள் இப்படி இருக்க வேலைக்கு போவது பற்றி என்ன மறுபரிசீலனை இருக்க முடியும்? ஒருவேளை ஜெபி திடுமென மாயமானது நிகழாமல் இருந்து அவன் எதிர்பார்ப்புகளின்படி வேலையும் கிடைத்திருந்தால் தான் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாது போயிருக்கலாம். ஜெபி போய் 3 வருடங்களுக்கு மேல் ஆனாலும் அவன் நினைவுகளால் கிளம்புகிற கண்ணீரை அடக்க முடிவதில்லை. அதுவும் ஜெபியின் நண்பன் அமலநாதனை பார்க்கும் போதெல்லாம் ஜெபி போனதன் கசப்பையும் இழப்பையும் தவிர்க்க முடிவதில்லை. இருவரும் ஒன்றாகவே பள்ளியில் கல்லூரியில் என்று படித்து சுட்டித் திறந்தவர்கள். ஒருமுறை அமலநாதனின் தங்கை பிரசவத்துக்கு அவன் அம்மா சென்றுவிட தனியாக இருந்த அமலநாதனின் துணைக்கு வீட்டில் போயிருந்தது ஜெபிதான். அமலநாதன் இன்னமும் மிக உறுதியாகவே நம்பிக்கொண்டிருக்கிறான் ஜெபி இதோ நாளை வந்துவிடப் போகிறான் என்றே. இந்த நம்பிக்கை துணிக்கு அவன் பேசுவதை கேட்கிற ஒவ்வொரு சமயத்திலும் வாடிப்போன தன் மனத்தின் நம்பிக்கை நாற்றுகளுக்கு நீர் கிடைத்தால் போயிருக்கும் சம்மனசுக்கு. ஜெபி வந்துவிட்டால் நல்லதுதான். ஆஹா, வெறும் நல்லதுதானா? அதைவிட என்ன சந்தோஷம் இனி வந்துவிட முடியும்? மிக்கேலுக்கு என்னவோ சம்மனசு வேலைக்கு போவதில் துளியும் சம்மதமில்லை. எனினும் அவர் எதுவுமே பேசவில்லை. தனக்குள்ளாகவே மருகிக் கொண்டிருந்தே தவிர தான் பேசினாலும் அந்த வார்த்தைகள் மதிப்பின்றி நிர்தாட்சண்யமாய் புறக்கணிக்கப்படும் என்ற ரகசிய பயங்கள் அவருக்குள் இருந்தன. அவள் இப்படி வேலைக்கு போவது கௌரவ பிரச்சனை போன்ற ஏதோ ஒரு விஷயமாக அவருக்கு இல்லாமல், சம்மனசும் வேலைக்கு போய்விட்டால் வீட்டில் இருக்கும் வெறுமையும் தனிமையுமே அவரின் சம்மதமின்மைக்கு காரணங்களாய் இருந்தன. செட்டியாரம்மா வீட்டுக்கு காலையில் 1 மணி நேரமும் சாயங்காலத்தில் சில மணி நேரங்களும் தவிர எப்போதும் வீட்டில் இருப்பாள் சம்மனசு. ஆனால் இப்போது ஒரு தினத்தில் பாதிக்கு மேல் சம்மனசு இல்லாமல் தான் மட்டும் தனித்திருப்பது வெறுப்பேற்றுகிற விஷயமாய் இருந்தது. தனியாக வீட்டில் உட்கார்ந்திருக்கையில் படித்திருக்கையில் சமீப நாட்களாய் ஜெபியின் நினைப்புகள் அதிகமாய் அவரை வதைப்பது போல் இருந்தது. தன் முதல் மகனாய் அவன் பிறந்த போது நிகழ்ந்த பலவும் நிறைய வருடங்களுக்கு பிறகு மனதுக்குள் முளைவிட்டிருந்தன. அவன் இருந்தபோது தான் அவனை பற்றி மனதுக்குள் கொண்டிருந்த அன்பு காணாமல் போன பிறகே தனக்கு அதிகம் உரைப்பதாக உணரலானார் மிக்கேல். தங்கள் இருவருக்கும் இடையே விழுந்த இடைவெளிக்கு தானே முழு காரணம் என்பதை போல் குற்ற உணர்வுகள் அதிகரித்து அரித்து கொண்டிருந்தன அவருக்குள். இருந்தாலும் யாரிடமும் இவற்றை சொல்லி அழ முடியும்? அப்படி அழுதாலுமே கூட தன்னை எவரும் நம்புவதில்லை என்று வந்தபோது அதிர்ந்து போனார். ஒரு நாள் பாக்கியம் டீச்சர் வீட்டுக்கு வந்தபோது மனம் விட்டு அழுது ஜெபி பற்றி பிரலாபிக்கையில் வயலட் சிறுகுரலில் அடைக்கலத்திடம், அப்பாவுக்கு சரக்கு உள்ள போயிருக்கா, ஜெபி அண்ணா மேல பாசமும் அழுகாச்சு வருது, அப்போ என்ன விரட்டி விரட்டினாரு என்று சொல்லி கொண்டிருந்தது கேட்டுவிட நிலை குலைந்து போயிற்று அவருக்கு. தடுமாறி போனார். முன்பெல்லாம் தன்னிடம் எதிரில் பேச பயந்ததுகள் இன்றைக்கு தன்னுடைய நிலை அந்தஸ்து எல்லாம் மெல்ல மெல்ல மங்கி கிட்டத்தட்ட மறைந்து கொண்டிருப்பதைப் போல இருந்தது. சம்மனசு கூட சமயங்களில் தன்னை அலட்சியப்படுத்துகிறாளோ என்று தடுமாற்றம் வரலாயிற்று. காலையில் எல்லாருமே வேலைக்கு கிளம்ப தான் மட்டும் தாடியை தடவிக்கொண்டு அடுப்புக்கு அருகில் குளிருக்கு இணக்கமாக உட்கார்ந்திருக்க வேண்டும். சம்மனசு காப்பி தருவாள். வெளியே போகிற வயலட், அடைக்கலம், அந்தனி இவர்களை நினைத்தால் சொல்லிக்கொண்டு போவார்கள். சில தடவை அதுவும் இல்லை. சம்மனசு மட்டும் வீட்டை பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு போவாள். எல்லோரும் போன பிறகு சம்மனசு எடுத்து வைத்த பழையதை விழுங்கிவிட்டு ஒரு பீடியை பற்ற வைத்துக் கொண்டு காலை வெயிலுக்காக வாசலுக்கு வந்து சம்மனசு மதியத்துக்கு மேல் சத்துணவோடு வரும் வரை நிமிஷங்களை உதைத்து தள்ளி கொண்டிருக்க வேண்டும். எதனாலோ இப்போதெல்லாம் சம்மனுசு கொண்டு வருகிற சத்துணவு அவர் நாக்குக்கு பிடிக்கவே இல்லை. இது கூட ஒரு தடவை சம்மனுசு வேலைக்கு போகிற அந்தனிக்கு மட்டும் தனியாக கொஞ்சம் நல்ல அரிசி போட்டு சூடான சோறும் முட்டை பொரியலும் ரகசியமாக பண்ணி வைத்திருந்ததை தற்செயலாக கவனித்து விட்டதிலிருந்துதான். ஆனால் இதற்கு அவர் என்ன சொல்ல முடியும்? வீட்டின் பிரதான வருமானம் அவனால் தான். அவனுக்கு இப்படி தனி கவனிப்புகளில் என்ன தவறு இருக்க முடியும்? அவசியம் கூட அல்லவா? எல்லோருக்குமே இப்படி செய்வதென்பது இயலாத காரியம் என்பதும் அவருக்கு புரிந்தே இருந்தது. என்றாலும் அந்த சோற்றை மனம் கமழும் முட்டை பொரியலை பார்த்த மாத்திரத்தில் முந்தின நாட்களில் வெகுவாய் ருசி கண்டிருந்த நாக்கும் மனமும் விழித்து கொண்டு விட்டன. தொடர்ந்து சண்டித்தனம் செய்தன. அன்றைய தினம் அடக்க முடியாமல் வேலையை முடித்துவிட்டு கொண்டு வந்த சத்துணவை அவருக்கு சம்மனசு எடுத்து வைக்கும் போது தயங்கி தயங்கி, சம்மனசு சம்மனசு, எனக்கு நாக்கே நல்லா இருக்கிறது இல்லை. அதனால அந்தோணிக்கு மட்டும் நீ பண்ணுறதில்ல, அப்பப்போ எனக்கு நாளே வாய் மட்டும் கொஞ்சமாக எனக்கு தரையா சம்மனசு. குரல் தேய அவரால் முடிக்க முடியவில்லை. இத்தனை தளர்ந்து போன மிக்கேலை அதுவரை அறியாதிருந்த சம்மனசு அடிபட்டு விட்டவளைப் போல சரேல் என நிமிர்ந்து பார்த்தாள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.